அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. மார்ச் மாதம் 16 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் குறித்த சிறப்பு பேட்டி மற்றும் செய்தி குறிப்பு.
பெண்களுக்காக பட்ஜெட்ல ஒரு தனி ஒதுக்கீடுன்றத வரவேற்கக்கூடியதுதான். ஆனா எந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க ஒதுக்கி இருக்காங்க, அது எந்த மாதிரி பயன்பாடுகளை பெண்களுக்கு கொடுக்கும்ன்றதுலதான் வந்து நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு.
இலங்கையில் போர்க்குற்றங்களை விசாரிக்க வெளிநாட்டு நீதிபதிகள் நியமிக்கப்படுவது குறித்த சர்ச்சை தொடர்பான செய்தி உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. அதிபர் டிரம்ப் தனது முதல் பட்ஜெட்டை வெளியிட்டுள்ளார். அதில் பெரிய அளவில் ராணுவ செலவினங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் வெளிநாட்டிற்கான உதவிகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செலவுகள் மிகவும் குறைக்கப்பட்டுள்ளது. ஐநாவின் பருவநிலை மாற்று திட்டத்திற்கான நிதியும் அதில் நீக்கப்பட்டுள்ளது. மேலும் மெக்சிகோ எல்லையில் சுவர் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் நாட்டின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் வேலைவாய்ப்புகள், தூய்மையான எரிசக்தி மற்றும் கல்விக்கான முதலீட்டை குறைத்து பாதுகாப்பில் அதிக பணத்தை செலவிடுவதாக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். துருக்கி அதிபர் ரிசப் தாயிப் எர்துவான் இஸ்லாமிய பெண்கள் இஜாப் அணிவது குறித்த ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பின் மூலம் இஸ்லாமிற்கு எதிரான சிலுவை போரை தொடங்கியுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் இந்த வாரம் பொதுவான ஆடை கொள்கைகளை விதிக்கும் நிறுவனங்கள் பாகுபாடு சட்டத்தை மீறுவதாக இருக்காது என்ற வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது. துருக்கியில் நடைபெறவிருக்கும் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பிற்கு முன்னதாக ஐரோப்பிய ஒன்றிய அரசுகள் மற்றும் நிறுவனங்களுடனான பரவி வரும் மேலும் அதிக அளவில் காணப்படும் சர்ச்சையில் மிக சமீபத்தியமாக எர்துவானின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. பாரிஸில் உள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகத்தில் பார்சல் குண்டு வெடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது.
அந்த வெடிகுண்டு வீட்டில் செய்யப்பட்டது என்றும் ஒரு பெரிய பட்டாசை போன்று இருந்ததாகவும் வழக்கமான அஞ்சலின் மூலம் கொடுக்கப்பட்டது என்றும் பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
ஜெர்மன் நிதியமைச்சர் ஃபோஃப்காங் ஷாப்லவிற்கு இம்மாதிரியான பார்சல் குண்டு அனுப்பி வைக்கப்பட்டு அது அவரின் அஞ்சல் துறையால் இடைமறிக்கப்பட்டதற்கு அடுத்த நாளிற்கு பிறகு இம்மாதிரியான சம்பவம் நடைபெற்றுள்ளது. தெற்கு சூடானின் மையப்பகுதியில் ஒரு உதவி வாகனம் மீது துப்பாக்கிதாரிகள் நடத்திய தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தாக்குதலில் IOM என்று அழைக்கப்படும் குடியேற்றம் தொடர்பான சர்வதேச நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஒரு சுகாதார அதிகாரி உட்பட 3 பேர் காயமடைந்துள்ளனர். தெற்கு சூடான் தலைநகரான ஜூபாவில் இருந்து 200 கிலோமீட்டர்கள் தொலைவில் வடக்கே உள்ள இரோல் நகரில் திடீரென பரவிய காலரா நோயை குணப்படுத்த உதவி பணியாளர்கள் இங்கு குழுமியிருந்தனர். சவுதி அரேபியாவின் அரசர் சல்மானின் மேற்பார்வையில் $65 பில்லியன் மதிப்பிடப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் சீனா மற்றும் சவுதி அரேபியாவிற்கு இடையே கையெழுத்தாகியுள்ளது. அந்த ஒப்பந்தங்களில் எரிசக்தி முதல் விண்வெளி வரையிலான தொழில்கள் அடங்கியுள்ளன என்று சீனா வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகின் 2 பெரிய பொருளாதார நாடான சீனாவுடனான உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளரான சவுதியின் உறவை மேம்படுத்தும் முயற்சியில் அரசர் சல்மான் சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார்.
நேயர்கள் கேட்டது செய்தி அறிக்கை, தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். தமிழ்நாட்டின் 2017-18 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை இன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் முரளிதரன்.
தமிழ்நாட்டின் மொத்த கடன் தொகை 3,14,366 கோடி ரூபாயாக இருக்கும் என இன்று தாக்கல் செய்யப்பட்ட தமிழக நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டிற்கான மாநில நிதிநிலை அறிக்கை இன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இன்று காலையில் சட்டப்பேரவையில் பட்ஜெட் உரையை வாசிக்க துவங்கிய ஜெயக்குமார் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா உள்ளிட்ட சிலருக்கு நன்றி தெரிவித்து பேச்சை துவக்கினார். இதற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த சலசலப்பிற்கு பிறகு பட்ஜெட் உரையை மீண்டும் வாசிக்க ஆரம்பித்தார் ஜெயக்குமார். இந்த ஆண்டில் மாநில அரசின் ஒட்டுமொத்த வருவாய் 159,363 கோடி ரூபாயாக இருக்கும் எனவும், செலவு 175,293 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 2018 மார்ச் மாத இறுதியில் தமிழகத்தின் மொத்த கடன் 314,366 கோடி ரூபாயாக இருக்கும் என நிதியமைச்சர் ஜெயக்குமார் தனது பட்ஜெட் உரையில் தெரிவித்தார்.
தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திடமிருந்து பொறுப்பேற்றுக் கொண்ட கடனையும் சேர்த்து 2018 மார்ச் மாத இறுதியில் நிகர நிலுவை கடன்கள் 314,366 கோடி ரூபாயாக இருக்கும்.
இந்த நிதியாண்டில் சுமார் 1,000 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டிருப்பதால் வரும் ஆண்டில் அவற்றிலிருந்து கிடைக்கும் வருவாய் மிகவும் குறைந்து 6,903 கோடி ரூபாயாக இருக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு, அகதிகளின் நலனுக்காக 116 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். இந்த நிதிநிலை அறிக்கையில் புதிதாக வரிகள் ஏதும் விதிக்கப்படவில்லை என்பதோடு, பெரிய திட்டங்கள் எதுவும் புதிதாக அறிமுகப்படுத்தப்படவில்லை. திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்த நிதிநிலை அறிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ளன. பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுகவின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின்,
ஒவ்வொரு ஆண்டும் கடன் மட்டுமே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது
என்று தெரிவித்தார். மேலும் பட்ஜெட் அறிக்கையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கு முன்பாக ஜெயலலிதாவின் சமாதியில் வைத்து அஞ்சலி செலுத்தியது மரபுகளை மீறிய செயல் என்றும், இது குறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்.
முரளிதரன், தமிழக அரசின் பட்ஜெட்டில் வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது என்றும், மாநிலத்தின் நிகர கடன் 314,000 கோடியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து சென்னை பொருளியல் பள்ளியின் பேராசிரியர் சண்முகத்திடம் கேட்டேன்.
இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இது எவ்வரி ஒவ்வொரு வருஷமும் சமைக்கக்கூடிய வழக்கமான ஒன்றுதான். ஆனா மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், வரிகள் வந்து புதுசா இருக்குமா, இல்ல வரி சலுகை இருக்குமா, இல்ல புதுசாக வந்து மானியங்கள் கிடைக்குமா அப்படின்னு பாப்பாங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் புதுசா எந்த வரியும் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் வந்து முதல்ல வந்து டீசலுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல கொஞ்சம் அந்த ஸ்டேட் வேட் வரியை வந்து உயர்த்திட்டாங்க. பட் இந்த பட்ஜெட்ல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா எந்த புது வரியும் இல்லை. ஆனா என்ன சிக்கல்னா, வருவாய் பற்றாக்குறை இருக்குது. அது மட்டும் இல்ல, அது ரொம்ப அதிகமா கடந்த 3 வருஷமாகவே வருவாய் பற்றாக்குறை இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 7 வருடங்கள் பாத்தீங்கன்னா வருவாய் உபரி இருந்தது, சர்ப்ளஸ் ரெவன்யூ சர்ப்ளஸ் சொல்லுவாங்க, அது ஓரளவுக்கு இருந்துட்டு இருந்தது. நம்ம எஃப்ஆர்டிஎம் ஆக்ட் ஒன்னு இருக்கு, அதுபடி பாத்தீங்கன்னா வருவாய் பற்றாக்குறை வந்து நம்ம தவிர்க்கணும். அது ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தா பரவாயில்ல, பட் பொதுவாக தவிர்க்கணும். நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட் வந்து 3% சேர்த்து உள்நாட்டு உற்பத்தியில இருக்கணும், அதாவது ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க, அதுல 3% வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க.
இந்த பட்ஜெட்ல அது எவ்வளவா இருக்கு சார்?
இல்ல, இது இந்த தடவை வந்து 4.4% மேல வந்து நிதி பற்றாக்குறை இருக்கு. அது வந்து உண்மையில ஒரிய பண்ணக்கூடிய விஷயம், 3% மேல இருக்கக்கூடாது. போன வருஷம் பாத்தீங்கன்னா கரெக்டா 3% காட்டியிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த ரிவைஸ்டு பட்ஜெட், அதாவது திருத்த அறிக்கையில பாத்தீங்கன்னா அப்பவே அது கொஞ்சம் 4% ஆயிடுச்சு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்ப இந்த 1 வருஷமாவே பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான சூழ்நிலைன்னு சொல்லலாம்.
வருவாயை வந்து ஈட்டுவதற்கான வழி வந்து இருக்குதுன்னு நம்ம நம்பலாமா?
இப்ப பொதுவா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாட்டுல வறட்சி இருக்கும், அதனால வந்து கொஞ்சம் வரி வருவாய் எல்லாம் பாதிக்கப்படும், விவசாயத்துறையினுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். இது பொதுவா இருக்கும். இந்த வருஷம் போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியினால விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது தவிர பாத்தீங்கன்னா சில அப்நார்மல் ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் வந்தது, அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை குறைவால மருத்துவமனையில் இருந்தாங்க, அப்புறம் காலமாகி போனாங்க. அதனால என்னாச்சுன்னா, இந்த 1 வருஷமாவே பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, அரசு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த வறட்சியும் வந்து அந்த சூழ்நிலைய இது பண்ணதுனால மக்கள் வந்து நிறைய சிரமப்பட்டாங்க. கடந்த டிசம்பர்ல வந்து இந்த டிமானிட்டைசேஷன் சொல்லிட்டு இந்த 500 ரூபாய் நோட்டும் 1,000 ரூபாய் நோட்டும் புதுசா மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பண்ணாங்க. அதனால என்னாச்சுன்னா, மக்கள் கிட்ட வந்து நிறைய இந்த கேஷ் புழக்கம் குறைஞ்சு போச்சு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருவாய் பற்றாக்குறையும் அதிகமா இருக்கு, அதனால வந்து இந்த நிதி பற்றாக்குறையும் 3% இருக்க வேண்டுங்கிறது 4% மேல போயிடுச்சு.
சென்னை பொருளியல் பள்ளியின் பேராசிரியர் சண்முகம். அடுத்ததாக, தமிழக பட்ஜெட்டில் பெண்களுக்காக இருசக்கர வாகன மானியத்திற்கு ₹200 கோடியும் சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டத்திற்கு ₹61 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பெண்களின் கருத்துக்களை கேட்கலாம்.
பெண்களுக்காக பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்கதா சொல்றாங்க. பெண்களுக்காக பட்ஜெட்ல ஒரு தனி ஒதுக்கீடுன்றதை வரவேற்கக்கூடியதுதான். ஆனா எந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க ஒதுக்கியிருக்காங்க, அது எந்த மாதிரி பயன்பாடுகளை பெண்களுக்கு கொடுக்கும்ன்றதுலதான் வந்து நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ இருசக்கர வாகனங்கள் கொடுக்கறதா சொல்றாங்க, 50% மானியத்தோட வந்து கொடுக்கறேன்னு சொல்றாங்க. ஆனா இருசக்கர வாகனம் வெறும் 100,000 பெண்களுக்கு அப்படின்றாங்க. அந்த 100,000 பெண்கள்ன்றவங்க வேலைக்கு போற உழைக்கும் பெண்களா, எந்த மாதிரி பெண்களை அவங்க தேர்ந்தெடுத்து கொடுக்க போறாங்க? உழைக்கும் பெண்கள்னாக்கா அந்த 20,000 ரூபாய் மானியம்ன்றத போக மீதம் வந்து அவங்க எப்படி வந்து அதை செலுத்துவதற்கான வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கும்?
பெண்கள் பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப வேலைக்கெல்லாம் நல்லா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க வந்து வருவாயில நல்லா பெருகிருக்கு. இந்த மாதிரி ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி கூட முடியும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க்னால பாத்தீங்கன்னா ரொம்ப பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. போற வழி வர வழியெல்லாம் வந்து குடிச்சிட்டு வந்து விளாட்டம் பண்ற சமூகத்துல ரொம்ப சீர்கேடு நடக்குது. இத வந்து இதை தடுத்தாங்கன்னா ரொம்ப நல்ல யூஸா இருக்கும் நான் நம்புறேன்.
பட்ஜெட் தாக்கல்ல வந்து 100,000 பேருக்கு 20,000 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறதா வந்து கொடுத்துருக்கிற கருத்து வந்து சரியானதா இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து பெட்ரோல் விலையும் அதிகமா இருக்குது. வர நார்மலா ஸ்டார்டிங் ரேட்ல இருக்கிற வண்டியே வந்து 40,000 பக்கமா கிடைக்கும் போது 20,000 வச்சு நம்ம எந்த ஒரு வண்டியும் நம்மளால முழுமையா வாங்க முடியாது. வண்டியும் வாங்கி பெட்ரோலும் வாங்கி நம்ம ஊத்தி நம்ம வேலைக்கு போய் சம்பாரிச்சு அதை கொண்டு வந்து குடும்பத்தை காப்பாத்துறதுங்கிறது இந்த 20,000 ரூபாய் வந்து போதுமானதா தெரியல.
அடுத்ததாக, அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டது தொடர்பாக விளக்கம் அளிக்க அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவர் தம்பிதுரை இன்று புதுதில்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்தார். இது தொடர்பான செய்தி தொகுப்பை தருகிறார் ஜெயக்குமார்.
அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை விதிகளுக்கு உட்பட்டதே என்பதை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெய்தியிடம் நேரில் விளக்கியுள்ளதாக நாடாளுமன்ற துணை சபாநாயகரும் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை தெரிவித்தார். இன்று வியாழக்கிழமை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் வளாகத்தின் வெளியே செய்தியாளர்களை சந்தித்த தம்பிதுரை, அதிமுக ஜனநாயக முறைப்படி செயல்படும் கட்சி என்றும் அதிமுகவில் எந்தவிதமான பிளவும் ஏற்படவில்லை என்றும் கூறினார்.
இன்று நாங்கள் சில கோரிக்கைகளை வைப்பதற்காக எலெக்ஷன் கமிஷன் வந்து சந்தித்திருக்கிறோம். அந்த சந்திப்பில் நாங்கள் வந்து ஜனநாயக முறையடிப்பில் செயல்பட்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக இருக்கிறது. இந்த கட்சியில் எந்த பிளவும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் சிலருக்கு ஏதோ கருத்து வேறுபாட்டின் காரணமாக அவர்கள் வந்து சில கோரிக்கைகள் எலெக்ஷனை வைத்திருப்பது ஏற்பட்டதல்ல. அந்த கோரிக்கைகளை ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறோம். பொதுக்குழுவை கூட்டி அந்த படம் ஏகமனதாக சின்னம்மா அவர்களை பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதற்கான அத்தாட்சிகளையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து எலெக்ஷன் சப்மிட் பண்ணியிருக்கிறோங்க. ஆக இப்பொழுது வந்து அவர்கள் தேர்ந்து செல்லாது என்று ஒரு செலவதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. யார் சொல்கிறார்கள், யார் அன்று முன்மொழிந்தார்களோ அந்த பொதுக்குழுவில் யார் கையெழுத்திட்டார்களோ அவர்கள்தான் இப்பொழுது திருப்புவதற்கு காரணம் என்று எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை
என்றார் தம்பிதுரை. மேலும் இந்த விவகாரத்தில் சிலர் கூறும் பொய்யான கருத்துக்களை தலைமை தேர்தல் அதிகாரி நிராகரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தம்பிதுரை அப்போது தெரிவித்தார். இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி நஜீம் ஜெய்தியை நேரில் சந்திக்க சென்ற தம்பிதுரையுடன் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர். இதற்கிடையே ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியின் சார்பில் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் மதுசூதனன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்.
ஜெயக்குமார். தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் போர்க்குற்றங்களை விசாரிக்க வெளிநாட்டு நீதிபதிகளை நியமிக்க முடியாது என வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்தி தொகுப்பை தருகிறார் ஆர் உதயகுமார்.
நாட்டில் நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பின் கீழ் வெளிநாட்டு நீதிபதிகளை விசாரணைக்கு அழைக்க முடியாது என்று வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இன்று வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நீதிபதிகளை அழைக்க வேண்டுமாயின் நடைமுறையிலுள்ள அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றும் அவர் கூறினார். இலங்கை அரசாங்கத்தின் செயல்திட்டம் 2015 முன்வைக்கப்பட்ட வேளை தமது பரிந்துரைகளையும் அதில் உள்வாங்குமாறு சர்வதேச தரப்பினர் கோரிக்கை முன்வைத்தனர். அது நியாயமானது என்றும் அவர் தெரிவித்தார். வெளிநாட்டவர்களின் நம்பிக்கை இல்லாமல் போனால் பரவாயில்லை, எமது நாட்டு மக்கள் நம்பிக்கை கொள்ளும் வகையில் செயல்பாட்டை முன்னெடுப்போம். அதில் வெளிநாட்டவர்கள் பங்கேற்க வேண்டுமென்று இல்லை என்றும் அமைச்சர் மங்கள சமரவீர குறிப்பிட்டார்.
ஆர். உதயகுமார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. வணக்கம் நேயர்களே.